கங்கை அணிந்தவா கண்டோ தொழும் விலாசா சதங்கையாடும் பாத வினோத லிங்கேஸ்வரா நின்றாள் துணை
திரு சுப்பிரமணியர் ஆலயம் வழங்கும் இந்த ஆன்மீக நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்ந்திருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும்
வணக்கம். அன்பர்களே, இன்றைய தியானம் சில்லறை மாற்றுதல். பரம்பொருளே, உன்னை உள்ளத்தினுள் உழுகுவது, உறக்க உன்னை போற்றி புகழ்வதும் எல்லாம் உனக்குகந்த வழிபாடே. பொன்காசு ஒன்றுக்கு சில்லறை மாற்றினால் பை நிறைய தாமிரக்காசுகள் கிடைக்கும். சிறிய பண்டங்களை விலைக்கு வாங்குவதற்கு அவைகள் உதவும். ஆனால் அவைகளின் மதிப்போ குறைவானது. கடவுளை பற்றி மனதில் உணர்வது பெருங்காசு போன்றது. அவரை பற்றி பேசுவது தாமிரக்காசு போன்றது. அல்லும் பகலும் அறிவாகி நின்றவர்க்கே சொல்லும் பொருளும் சுமைகான் பராபரமே என்பார் தாயுமானவர். ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். புதன்கிழமை நவம்பர் மாதம் 5ஆம் தேதி ஐப்பசி பௌர்ணமி அன்னாபிஷேகம் நமது திருக்கோவிலில் நடைபெறும். மாலை 6 மணி அளவில் அன்னாபிஷேக தரிசனம், 7 மணி அளவில் ருத்ர திருஷதி அர்ச்சனை நடைபெறும், 8 மணி அளவில் நித்திய பூஜை, சோடசதி பாராதனை, மகாபிரசாதம் வழங்கப்படும். அனைவரும் வந்திருந்து இறையொருள் பெறுமாறு உங்களை வேண்டிக் கொள்கின்றோம்.
அன்னை போல காத்திடுவாள் மாறி கட்டி காக்கும்
இலக்கண மாரியம்மன் கும்பாபிஷேக விழாவிற்கான அழைப்பு இந்த மாதம் 28, 29 மற்றும் 30 தேதி என்று நமது திருக்கோவிலில் மாரியம்மனுக்கான கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ளது. அன்பர்களே, இந்த விழாவிலே கலந்து கொண்டு இறையொருள் பெறுமாறு உங்களை வேண்டிக் கொள்கின்றோம். வெள்ளிக்கிழமை 28 நாள் காலை 5 மணி அளவில் விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாவஜனம், பஞ்ச கவ்ய பூஜை, தன பூஜை, மகாகணபதி ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், நவகிரக ஹோமம், மகாகணபதி அபிஷேகம், தெய்வ அனுக்கை, மகா தீபாராதனை, அதைத் தொடர்ந்து 10 மணி அளவில் பிரவேச பலி, வாஸ்து சாந்தி, அஸ்தர ஹோமம், மிருத்யம் சங்கரண பூஜை நடைபெறும். அன்று மாலை 5 மணி அளவில் விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாவஜனம், அங்குரார்ப்பண பூஜை, ஆச்சாரிய ரக்ஷபந்தனம், கும்ப அலங்காரம், கலச பூஜை, முதல் கால யாகசால பூஜை, மாரியம்மன் மூல மந்திர ஹோமம், பூர்ணாகுதி, தீபாராதனையுடன் அன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவேறும். மறுநாள் சனிக்கிழமை 29 நாள் காலை 9 மணிக்கு விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாவஜனம், 2 கால யாகசாலை பூஜை, மாரியம்மன் மூல மந்திர ஹோமம், பூர்ணாகுதி, அதைத் தொடர்ந்து பக்தர்கள் அனைவரும் மாரியம்மனுக்கு எண்ணெய் காப்பு செய்விக்க இயலும். மாலை 5:30 மணி அளவில் விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாவஜனம், 3 கால யாகசாலை பூசை, மாரியம்ம மூல மந்திர ஹோமம், பூர்ணாகுதியுடன் அன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவேறும். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை 30 தேதி காலை 8 மணி அளவில் விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாவஜனம், 4 கால யாகசாலை பூஜை, மூல மந்திர ஹோமம், பூர்ணாகுதி, கண் திறப்பு, மகா பூர்ணாகுதி, யந்திரதானம் நடைபெறும். காலை 10:45 மணிக்கு கலச மூலாஸ்தானம் பிரவேசம் நடைபெறும். பகல் 12 மணியிலிருந்து 1 மணிக்குள் மாரியம்மன் மகா கும்பாபிஷேகம், அதைத் தொடர்ந்து முதல் மகா அபிஷேகம், மகா தீபாராதனையுடன் அன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவுற்று மகா பிரசாதம் வழங்கப்படும். அன்பர்களே, இந்த நூதன மாரியம்மன் கும்பாபிஷேக விழாவில் ஆன்மீக மெய்யன்பர்களும் பக்தர்களும் கலந்து கொண்டு அம்மனின் திருவுருளை பெற்று உய்யுமாறு உங்களை வேண்டிக் கொள்கின்றோம். நாயனார் கதையில் நாம் கேட்க இருப்பது குங்கிலிய கலையநாயனார். சோழ மண்டலத்தில் உள்ளது திருக்கடவுர் வீரட்டம் மார்க்கண்டையருக்காக சிவபெருமான் காலனை உதைத்த திருத்தலம் அது. அங்கே இறைவனுடைய அருளை நினைந்து வாழும் அந்தனர் பலர் இருந்து வந்தனர். அவர்களுள் கலையர் என்பவரும் ஒருவர். அவர் திருக்கடவுர் வீரட்டத்தில் எம்பெருமான் சன்னதியில் குங்குலிய தூபம் இடும் திருத்தொண்டை செய்து வந்தார். இறைவனுடைய திருவருள் அவரை சோதனை செய்து உலகத்தாருக்கு அவருடைய பெருமையை காட்ட எண்ணியதனால் அவருக்கு வறுமை உண்டாயிற்று. தமக்கு வேண்டிய பொருட்களை குறைத்துக் கொண்டாரேயன்றி இறைவனுக்கும் இடும் குங்குலிய தூபத்தை குறைக்கவில்லை. வறுமை வளரவே தம்முடைய கன்று காளைகளை விற்றார், நிலத்தையும் விற்றார். கடைசியில் ஒன்றும் இல்லாமற் போயிற்று. 2 நாட்களாக குழந்தைகளுக்கும் மற்றவர்களுக்கும் உணவே இல்லை. அவர் கையில் இப்பொழுது எம்பெருமாளுக்கும் இல்லாமல் வறண்டு போயிற்று. அப்பொழுது அவருடைய மனைவியார் என்ன செய்வது என்று யோசித்தார். அவர் திருக்கழுத்தில் திருமாங்கல்யம் மாத்திரமே இருந்தது. அதனை கழற்றி தம் கணவரிடம் அளித்து, குழந்தைகள் உணவின்றி வாடுகின்றன, இதை கொண்டு போய் விற்று நெல் வாங்கி வாருங்கள் என்று சொல்லி அனுப்பினார். கலையர் அதனை வாங்கிக் கொண்டு நெல் வாங்கலாம் என்ற எண்ணத்தோடு வெளியே புறப்பட்டு வந்தார். அவர் தெருவின் வழியே வந்து கொண்டிருக்கையில் எதிரே ஒரு வணிகன் மாட்டின் மேல் ஏதோ பொதியை போட்டுக் கொண்டு வந்தான். என்ன மூட்டை அப்பா இது என்று கேட்டார். குங்குலிய மூட்டை என்றான் அவன். அந்த வார்த்தை அவர் காதில் விழுந்தது. அவர் தாம் நெல் வாங்க வந்ததை மறந்தார். தம் மனைவியின் வேண்டுகோளை மறந்தார். தம் குழந்தைகள் பட்டினியோடு வாடுவதையும் மறந்தார். உணவின்றி தாமே சோர்வடைந்ததையும் மறந்துவிட்டார். ஆ குங்கிலியமா, எம்பெருமான் கைங்காரியத்திற்கு உரிய பொருள் அல்லவா? இறைவனுடைய திருவுருளை என்னவென்று சொல்வது? என் கையில் பொன்னை தந்து எதிரே குங்கிலியும் பொதியையும் வரச் செய்திருக்கின்றான் என்று கழிப்பெய்தினார். பொன் கொடுத்தால் குங்கிலியும் கொடுப்பாயா என்று வணிகனை கேட்டான். இதை விலைக்கு கொடுக்கத்தான் கொண்டு வந்தேன், எத்தனை பொண்ணுக்கு வேண்டும் என்று கேட்டான் அவன். உடனே அளவற்ற மகிழ்ச்சி அடைந்த குங்குலிய கலையர் தம் கரத்தில் இருந்த தாலியை காட்ட வணிகன் அதை பெற்றுக் கொண்டு குங்குலிய பொதியை அவருக்கு அளித்துச் சென்றான். அதை பெற்ற நாயனார் பெரும் புதையலை பெற்ற வறியவனைப் போல நேரே கோவிலுக்கு சென்றார். குங்குலிய பொதியை அங்குள்ள உக்ரணத்தில் சேர்ப்பித்து இறைவனுடைய அருளை எண்ணி வியந்து கொண்டே இருந்தார். இரவு வந்தது. வீட்டில் உள்ள கலையருடைய மனைவியும் பிள்ளைகளும் பசியால் வாடி தூங்கி போயினர். அப்பொழுது இறைவன் திருவருளால் வீட்டில் நெல்லும் பொன்னும் ஆடையும் அணியும் நிரம்பின. கனவில் கலையருடைய மனைவியருக்கு இறைவன் இச்செய்தியை அறிவித்து திருக்கோவிலில் இருந்த நாயனாருக்கு அறிவித்தான். அந்த பெண்மணியார் எழுந்து பார்க்கையில் வீடு முழுவதும் பொருட்கள் நிரம்பியிருப்பதை கண்டார். உடனே திருவமுது சமைக்க தொடங்கினார். குங்குலிய கலையரும் ஆலயத்தில் இருந்து வந்து தம் மனையில் இறைவன் திருவுருளால் நிகழ்வற்றதைக் கண்டு விம்மிதம் அடைந்து வாழ்த்தினார். பிறகு வழக்கம் போல் தம்முடைய திருத்தொண்டை குறைவின்றி செய்து கொண்டிருந்தார். திருப்பணந்தாள் என்னும் தலத்தில் செஞ்சடையப்பன் என்னும் திருநாமம் பூண்ட இறைவனுக்கு பூசை புரிந்து வந்த ஆதிசேவர் ஒரு நாள் வெளியூருக்கு செல்ல வேண்டியிருந்தது. அவருக்கு ஆண்மகவு இன்மையால் தம் பெண்ணை நோக்கி, நீ கோவிலுக்கு சென்று பூசை செய் என்று சொல்லி போனார். அவ்வாறே அவ்விளம்பெண் பூசைக்குரிய பண்டங்களை கொண்டு கோவிலுக்கு சென்றாள். அபிஷேகம் முதலியவற்றை செய்த பிறகு மாலை அணிய எடுத்தாள். அப்பொழுது இடையில் இருந்த ஆடையை நழுவவே அதனை இரு முழங்கைகளாலும் இடுக்கிக் கொண்டாள். கையில் மாலை இருந்தது. மாலையை கீழே வைத்துவிட்டு உடையை கட்டிக்கொண்டு மீண்டும் மாலையை இறைவனுக்கு அணிய வேண்டும். இவ்வளவு யோசனை அந்த குழந்தைக்கு தோன்றவில்லை. ஆடையை இடுக்கியபடியே மாலையை போட முடியாமல் தவித்து போனாள். குழந்தையின் உணர்ச்சியை கண்ட இறைவன் வளைந்தான். உடனே குழந்தை மாலையை போட்டு விட்டாள். பூசை முடிந்து வீட்டுக்கு சென்றாள். மறுநாள் அவளுடைய தந்தையார் வந்து பார்த்தபொழுது சிவலிங்கம் சாய்ந்திருப்பதை கண்டார். குழந்தை சொன்னதை கேட்டு வியந்தார். மீண்டும் சிவலிங்க பெருமானை நேரே நிமிர்த்தி பார்த்தார். முடியவில்லை. உறவினர்கள் உதவி கொண்டு முயன்றார், இயலவில்லை. பின்பு இச்செய்தி எங்கும் பரவியது. சோழ மன்னன் வரையிலும் எட்டியது. அம்மன்னன் யானை குதிரை முதலிய சேனைகளுடன் வந்து சிவலிங்கத்தின் மேல் பட்டை சுற்று செய்து அதன் மேல் கயிற்றை கட்டி யானைகளை கொண்டு இழுக்கச் செய்தான். யார் இழுத்தாலும் அவர்கள் கையழைத்து போனார்களே தவிர சிவலிங்கம் நிமிரவில்லை. ஒவ்வொரு நாளும் இந்த முயற்சி நிகழ்ந்து கொண்டே இருந்தது. தமிழ்நாடு முழுவதும் இந்த செய்தி பரவியது. திருக்கடவுரில் இருந்து குங்கிலிய கரையருக்கும் இது தெரிந்தது. பலரும் கயிற்றை இழுத்து இழைத்து போகின்றார்கள் என்றால் நானும் அந்த இழைப்பில் பங்கு கொள்வேன் என்று அவர் திருப்பனந்தாளுக்கு சென்றார். அவர் இறைவன் திருமேனியில் ஒரு மணிக்கயிற்றை கட்டி அதை தம் கழுத்தில் கட்டிக்கொண்டு இழுக்க முயன்றார். மற்றவர்கள் கையால் இழுத்தார்கள், அவரோ கழுத்தில் கயிற்றை கட்டிக்கொண்டு இழுத்தார். மற்றவர்கள் கைவலி உண்டானதால் நிறுத்தினார்கள், அவரோ கயிறு கழுத்தில் இறுகினால் உயிர் விட வேண்டும் நிலையில் தம்மை வைத்துக் கொண்டு இழுத்தார். சிவலிங்கம் நிமிராவிட்டால் தம் கழுத்து இறுகும், தம் உயிர் போகும் என்று அவர் அஞ்சவில்லை, இழுக்க தொடங்கினார். அவர் கயிற்றினாலா இழுத்தார்? தம்முடைய ஒருமைப்பாடுடைய அன்பினால் இழுத்தார். அத்தகைய அன்பருக்கு ஊறு வரும்படி இறைவன் விடுவானா என்ன? கலையனார் தம் கழுத்தில் கயிற்றை பூட்டி இழுக்க தொடங்கியதுதான் தாமதம். உடனே சிவலிங்கம் நிமிர்ந்து விட்டது. குழந்தையின் அன்புக்காக வளைந்த பெருமான் குங்கிலிய கலையநாயனாருக்கு அன்பு கண்டு நிமிர்ந்தார். அது கண்டு யாவரும் ஆரவாரம் செய்தனர். மன்னர் துயரம் நீங்கி நாயனாரை போற்றினார். தாடகை என்னும் ஆதி சைவ பெண்ணுக்கு இறைவன் இறங்கி இடமாதனால் அத்தலத்திற்கு தாடகேஸ்வரம் என்று திருநாமம் உண்டாயிற்று. அப்பால் இறைவனுக்குரிய குங்கிலிய திருத்தொண்டை நெடுநாள் செய்து வாழ்ந்து வந்தார். பின்பு இறைவன் திருவடி நீடலில் இணைந்து பேரன்பு வாழ்வும் பெற்றார் குங்கிலிய கலைய நாயனார்.
ஆறுமுகனின் பன்னிரு கரங்களில் எத்தனையோ ஆயுதங்கள் இருந்தாலும் வேலுக்குத்தான் தனிச்சிறப்பு. இறைவனின் ஆயுதங்களில் தனியே வைத்து வழிபடும் முறை வேலுக்கு மட்டும்தான் உண்டு. பழங்காலத்தில் இருந்தே வேல் வழிபாடு நடப்பது நாம் சிலப்பதிகாரத்தின் மூலம் அறியலாம். வெற்றிவேல், வீரவேல், சக்திவேல், ஞானவேல், கூர்வேல், வடிவேல் என பல்வேறு சிறப்பு அடைமொழியுடன் வேலை வர்ணிப்பது நமது சங்ககால நூற்கள். வேல் பூசிக்கு மேல் சிறந்த பூசை எதுவும் இல்லை. வேல் பூசை போல் எளிமையான பூசையும் எதுவும் இல்லை. மனதார வேல் வேல் என்று ஓதுவதும், வேலை மனதிலே நிறுத்தி தியானிப்பதும், வேலை வழிபடுவோருக்கு வினைகள் யாவும் பட்டொழியும். இதனைத்தான் வேலுண்டு வினையில்லை என்பர். இத்துணை சிறப்பு ஒருங்கே அமைய பெற்ற வேலுக்கு நமது திருக்கோவிலில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வேல் அபிஷேகம் செய்யப்பட்டு வருகின்றது. அன்பர்கள் பால், தேன், பன்னீர், பழச்சாறு, இளநீர், பஞ்சாமிரதம் என இவற்றில் யாதேனும் ஒன்றால் அபிஷேகம் செய்து மகிழலாம். இந்த வேல் பூசை செவ்வாய் அன்று எந்த நேரத்திலும் செய்யலாம்.
நேயர்களுக்கு வணக்கம். புதன்கிழமை நவம்பர் மாதம் 5ஆம் தேதி ஐப்பசி பௌர்ணமி அன்னாபிஷேகம் நமது திருக்கோவிலில் நடைபெறும். மாலை 6 மணி அளவில் அன்னாபிஷேக தரிசனம், 7 மணி அளவில் ருத்ர திருஷதி அர்ச்சனை நடைபெறும். 8 மணி அளவில் நித்திய பூஜை, சோடச தீபாராதனை, மகா பிரசாதம் வழங்கப்படும். அனைவரும் வந்திருந்து இறையொருள் பெறுமாறு உங்களை வேண்டிக் கொள்கின்றோம். பெய்க மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாது உயிர்கள் வாழ, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். அன்பர்களே, இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுறுகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் 104.6 பண்பலை வரிசையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்ளுகின்றோம். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களது கருத்துக்களை இவனை 2638854 என்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு பேரன்புடன் கேட்டுக் கொள்ளுகின்றோம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம். நூதன மாரியம்மன் கும்பாபிஷேக விழாவிற்கான அழைப்பு இந்த மாதம் 28, 29 மற்றும் 30ஆம் தேதி என்று நமது திருக்கோவிலில் மாரியம்மனுக்கான கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ளது. அன்பர்களே, இந்த விழாவிலே கலந்து கொண்டு இறையொருள் பெறுமாறு உங்களை வேண்டிக் கொள்கின்றோம். வெள்ளிக்கிழமை 28ஆம் நாள் காலை 5 மணி அளவில் விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாவஜனம், பஞ்சகவ்ய பூஜை, தனப்பூஜை, மகா கணபதி ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், நவகிரக ஹோமம், மகா கணபதி அபிஷேகம், தெய்வ அனுக்கை, மகா தீபாராதனை, அதைத் தொடர்ந்து 10 மணி அளவில் பிரவேச பலி, வாஸ்து சாந்தி, அஸ்தர ஹோமம், மிருத்யம் சங்கரண பூஜை நடைபெறும். அன்று மாலை 5 மணி அளவில் விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாவஜனம், அங்குரார்ப்பண பூஜை, ஆச்சாரிய ரக்ஷபந்தனம், கும்ப அலங்காரம், கலச பூஜை, முதல் கால யாகசால பூஜை, மாரியம்மன் மூல மந்திர ஹோமம், பூர்ணாகுதி தீபாராதனையுடன் அன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவேறும். மறுநாள் சனிக்கிழமை 29ஆம் நாள் காலை 9 மணிக்கு விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாவஜனம், 2ஆம் கால யாகசாலை பூஜை, மாரியம்மன் மூல மந்திர ஹோமம், பூர்ணாகுதி, அதைத் தொடர்ந்து பக்தர்கள் அனைவரும் மாரியம்மனுக்கு எண்ணெய் காப்பு செய்விக்க இயலும். மாலை 5:30 மணி அளவில் விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாவஜனம், 3ஆம் கால யாகசாலை பூசை, மாரியம்ம மூல மந்திர ஹோமம், பூர்ணாகுதியுடன் அன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவேறும். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை 30ஆம் தேதி காலை 8 மணி அளவில் விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாவஜனம், 4ஆம் கால யாகசாலை பூஜை, மூல மந்திர ஹோமம், பூர்ணாகுதி, கண் திறப்பு, மகா பூர்ணாகுதி, யந்திர தானம் நடைபெறும். காலை 10:45 மணிக்கு கலச மூலாஸ்தானம் பிரவேசம் நடைபெறும். பகல் 12 மணியிலிருந்து 1 மணிக்குள் மாரியம்மன் மகா கும்பாபிஷேகம், அதைத் தொடர்ந்து முதல் மகா அபிஷேகம், மகா தீபாராதனையுடன் அன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவுற்று மகா பிரசாதம் வழங்கப்படும். அன்பர்களே, இந்த நூதன மாரியம்மன் கும்பாபிஷேக விழாவில் ஆன்மீக மெய்யன்பர்களும் பக்தர்களும் கலந்து கொண்டு அம்மனின் திருவுருளை பெற்று உய்யுமாறு உங்களை வேண்டிக் கொள்கின்றோம்.
சிவாய பரமேஸ்வராய சசிசேகராய நமோ.